The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 1 through 6, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on January 3rd, 1969, in Los Angeles.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 4th Adhyayam, 1 Mudal 6 Varailana Slogangalukku, Upanyasam Valangiyavar, தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1969 ஜனவரி 3 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுல தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். உன்னத அறிவு.
There are two kinds of knowledge, mundane knowledge and transcendental knowledge.
ரெண்டு வகையான அறிவு இருக்கு. ஒன்னு உன்னத அறிவு, மற்றொன்று பௌதிக அறிவு.
Mundane knowledge means how to maintain this body. ஆஹார நித்ரா பயமாயிருக்கும். To meet the demands of this body.
பௌதிக அறிவு அப்படின்னா எப்படி இந்த உடலை பராமரிக்கிறது. ஆஹார நித்ரா பயமாய்த்தனம், அதாவது இந்த உடலோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக.
What are the demands of this body? We require to eat something.
இந்த உடலோட தேவைகள்ன்றது என்ன? நம்ம ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கு.
Eating, sleeping, we require rest.
உண்ணுதல், உறங்குதல், நம்ம வந்து ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கு.
After working hard, after eating sensuously, we require sleeping.
கடினமா உழைத்ததுக்கு பிறகு, நல்ல சுவையான உணவு உண்டதுக்கு பிறகு நம்ம ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கு.
Eating, sleeping and during sleeping we sometimes dream, fearing, or without dream, fearing. So we take protection while sleeping, we close our doors.
உண்ணுதல், உறங்குதல், அடுத்து நம்முடைய உறக்கத்தின் போது சில சமயத்தில் நம்ம கனவு காண்றோம். அப்போ பயப்படுறோம், அல்லது கனவு இல்லாமையே பயப்படுறோம். அதுக்காக நம்ம பாதுகாப்பு தேடுறோம். நாம தூங்கும் போது கதவெல்லாம் மூடி வைக்கிறோம்.
So eating, sleeping, fearing and mating, sense gratification.
உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு செய்தல், அடுத்து பாலுறவு.
So to arrange for these necessities of life or the body, the knowledge that we require, that is called mundane knowledge.
அதனால இந்த வாழ்க்கையின் தேவை அல்லது இந்த உடல் தேவைகளை ஏற்பாடு செய்யறதுக்காக நமக்கு அறிவு தேவைப்படுது. அந்த அறிவு பௌதிக அறிவு.
Just like in the modern materialistic civilization, we have very good arrangement. For eating, for sleeping, for defending and for sense gratification.
உதாரணத்துக்கு இந்த நவீன உலகாயுதமான நாகரிகத்தில் உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு செய்தல், இவைகளுக்கெல்லாம் நல்ல ஏற்பாடுகள் இருக்கு.
The modern material civilization is simply based on this mundane knowledge. But there is no arrangement or university for imparting transcendental knowledge.
இந்த நவீன பௌதிக நாகரிகமானது வெறுமனே இந்த பௌதிக அறிவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. ஆனால் எந்த ஒரு கல்லூரியோ அல்லது பல்கலைக்கழகமோ உன்னத அறிவை கொடுக்கறதுக்காக இல்லாமல் இருக்கு.
There is no section in the university practically the what is called Brahma Jigyasa, the science of knowing the spirit soul, that is called transcendental knowledge.
நடைமுறையில் சொல்லணும்னா எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் பிரம்ம ஜிக்யாசன்னு அழைக்கப்படக்கூடிய ஆன்மீக ஆத்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமான உன்னத அறிவை அறிந்து கொள்றதுக்கான துறைகள் இல்லை.
So, we are busy with mundane knowledge, but the most important part of knowledge is transcendental.
நம்ம இந்த பௌதிக அறிவால ரொம்ப மும்முரமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா அறிவினுடைய முக்கியமான பகுதியே உன்னதமான அறிவு தான்.
What I am, where from I have come, what is my constitutional position?
நான் யார், நான் எங்கிருந்து வர்றேன், என்னுடைய இயற்கையான நிலை என்ன?
Am I this body or I am beyond this body?
நான் இந்த உடலா அல்லது நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டவனா?
These are transcendental knowledge.
இவைகள் தான் உன்னதமான அறிவு.
So, Krishna is beginning the transcendental knowledge.
ஆனால கிருஷ்ணர் உன்னத அறிவை இங்க தொடங்குறார்.
Go on.
மேலும் படிங்க.
And as such, its members should also understand the science of the Bhagavad Gita. In order to rule the citizens and to protect them from the onslaught of the material bondage to love, human life is meant for the cultivation of spiritual knowledge and eternal relationship with the Supreme Personality of Godhead. And the executive heads of all states and all planets are obliged to impart this lesson to the citizens by education, culture, and devotion. In other words, the executive heads of all states are intended to spread the science of Krishna consciousness so that the people may take advantage of this great science and pursue a successful path utilizing the opportunity of the human form of life.
பொருளுரை. பகவத் கீதை சூரிய கிரகத்திலிருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் பன்னெடும் காலத்திற்கு முன்பே உபதேசிக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை இங்கு நாம் காண்கிறோம். எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள். எனவே மக்களை ஆள்வதற்காகவும் அவர்களை காமம் எனும் பௌதிக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அரச குலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியம். முழுமுதற் கடவுளுடன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பயில்வதே மனித பிறவியின் நோக்கமாகும். மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். வேறு விதமாக கூறினால், எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். அதன் மூலம் மனித பிறவியின் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளும் மக்கள் இம்மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவர்.
And in Bhagavad Gita, it is stated,
ஆமா, பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு,
ஏவம் பரம்பரா பரா பிராப்தம் இமம் ராஜர் சேவிது. This knowledge, this transcendental knowledge, was imparted formally to the kings, because the kings were very responsible for the welfare of the citizen.
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர சேவிது. இந்த உன்னத ஞானம் முற்காலங்களில் மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா மன்னர்கள் நாட்டு பிரஜைகளுடைய நலனில் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாங்க.
When the kings were not responsible, then gradually the government by the people was introduced.
மன்னர்கள் மக்கள் மீது பொறுப்பற்றவர்களாக ஆனதுக்கு அப்புறம் மக்களால் ஆன இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
Otherwise, formerly, the kings were very responsible.
அப்படி இல்லைன்னா முற்காலங்களில் மன்னர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாங்க.
especially for the advancement of transcendental knowledge of the citizen.
Kuripa prajagaludaiya inda unnada arivu valarchi adeyradhila migavum poruppullavargala irundanga.
Evam parampara prapam imam rajarsa. Rajarsa means the sages among the kings.
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு. ராஜரிஷய அப்படின்னா மன்னர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷி.
Although they were in royal order, they were very saintly persons. There are many examples.
அவர்கள் ராஜவம்சத்தில் வந்திருந்தாலுமே கூட மிகவும் சாதுக்களாக இருந்தாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு.
Just like Maharaj Yudhishthir, Maharaj Parikshit. They are emperor of the world.
உதாரணத்துக்கு யுதிஷ்டர் மகாராஜர், பரீட்சித் மகாராஜர், இவர்கள்லாம் உலகத்தையே ஆண்ட பேரரசர்கள்.
But still so pious, so religious and so advanced in transcendent knowledge that there is no comparison.
ஆனா இன்னமும் கூட அவர்கள் அந்த அளவுக்கு புண்ணியம் வாய்ந்தவர்களா, மதம் சார்ந்தவர்களா, அந்த அளவுக்கு உன்னத அறிவில் முன்னேற்றம் அடைந்தவர்களா இருந்தாங்க. அவர்களோட ஒப்பிடுறதுக்கு யாரும் கிடையாது.
Especially meant that this was taught to the kings, to the royal order, who are very pious and advanced in spiritual knowledge.
குறிப்பா இந்த ஞானத்தை ராஜவம்சத்தில் வரக்கூடிய மிகவும் புண்ணியம் வாய்ந்த ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு இது போதிக்கப்பட்டது. படிங்க.
And the saintly kings understood it in that way. But in the course of time, the succession was broken, and therefore the science, as it is, appeared to be lost.
உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலித் தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டுப்போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்துவிட்டதைப் போல தோன்றுகிறது.
That very ancient science of the relationship with the Supreme is today called by me to you, because you are my devotee as well as my friend. Therefore, you can understand the transcendental mystery of this science.
மூன்றாவது ஸ்லோகம். பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன். ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும்.
There are two classes of men, namely the devotee and the demon. The Lord selected Arjuna as the recipient of this great science, owing to his being the devotee of the Lord. But for the demon, it is not possible to understand this great mysterious science. There are a number of editions of this great book of knowledge, and some of them are commented upon by the devotees, and some of them are commented upon by the demon. Commentary by the devotees is real, whereas that of the demons is useless.
பொருளுரை. பக்தன் அசுரன் என இரு வகையான மனிதர்கள் உள்ளனர். தனது பக்தன் என்ற காரணத்தால் இம்மாபெரும் விஞ்ஞானத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான். ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதையை பலர் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் சில பக்தர்களால் உரை எழுதப்பட்டவை, மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை. பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை, அசுரர்களால் எழுதப்பட்டவையோ சற்றும் உபயோகமற்றவை.
Because it is said here that very ancient science of the relationship with the Supreme is today told by me to you because you are my devotee.
ஏனென்றால் பரமனுடனான உறவு பற்றிய விஞ்ஞானத்தை இன்று நான் உனக்கு உபதேசித்திருக்கிறேன். ஏனென்றால் நீ எனது பக்தன் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது.
So this transcendental science cannot be understood simply by academic education. It is not possible.
அதனால் இந்த உன்னத விஞ்ஞானமானது வெறுமனே கல்வி அளவிலான கல்வியினால இதை புரிந்து கொள்ள முடியாது. அதில் ரகசியம் இருக்கு.
Just like in the ordinary educational field, nobody is allowed to study law unless he is a graduate at the degree college.
உதாரணத்துக்கு ஒரு சாதாரண கல்வித்துறையில் கூட ஒருத்தர் கல்லூரி பட்டம் வாங்கியிருந்தால் ஒழிய அவரால் சட்டம் படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறதில்லை.
At least in India, that is the law. Nobody can be admitted in the law college unless he is a graduate. Because he will not be able to understand.
குறைஞ்சபட்சம் இந்தியாவில் அந்த சட்டம் இருக்கு. யாருமே சட்டம் படிக்கணும் அப்படின்னா அவங்க கல்லூரி படித்து பட்டம் வாங்காதவர்களை அனுமதிக்கிறதில்லை. ஏன்னா அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது.
Similarly, in the Vedas, it is also said, unless one has acquired Brahminical qualification, he should not study Vedas.
அதே மாதிரி ஒருவர் பிராமணர்களுக்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்கும்போது அவர் வேதங்களை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு.
So, in every department, if you want to take education in a particular line, you have to qualify yourself to enter into that school or college.
அதனால ஒவ்வொரு துறையிலையும் இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட துறை கல்வியை பெறணும் அப்படின்னா நீங்க அதுக்கான தகுதி பெற்றவர்களா இருக்கணும் அந்த பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலையோ சேர்றதுக்கு.
Similarly, if you want to study Bhagavad Gita, then you have to become a devotee.
அதே மாதிரி நீங்க பகவத்கீதையை கற்றுக்கொள்ளணும்னா நீங்க பக்தராகணும்.
Simply academic education and qualification will not help you.
வெறுமனே இந்த பெயரளவிலான கல்வி தகுதி மட்டுமே அதுக்கு உதவி பண்ணாது உங்களுக்கு.
Because it was spoken to the devotee.
ஏன்னா இது பக்தன் இடத்துல பேசப்பட்டது.
Krishna says that very ancient science of relationship with the Supreme is today told by me to you because you are my devotee.
பரமனுடனான உறவை பற்றிய விஞ்ஞானத்தை அந்த பழம் பெறும் விஞ்ஞானத்தை என்னால் உனக்கு உபதேசிக்கப்பட்டது ஏனென்றால் நீ எனது பக்தன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார்.
So how the non-devotees can understand? Non-devotee cannot understand.
அதனால பக்தர் அல்லாதவர் எப்படி புரிந்து கொள்வார்? பக்தர் அல்லாதவரால் புரிந்து கொள்ள முடியாது.
And who is a devotee? And who is a non-devotee? Devotee means one who accepts the supremacy of the Supreme Lord and he is convinced his eternal relationship with God.
இப்போ யாரு பக்தர் யாரு பக்தர் அல்லாதவர்? பக்தர் அப்படின்னா அந்த முழுமுதற் கடவுளுடைய உச்ச தன்மையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நித்தியமான அந்த பகவானுடனான அந்த உறவை முழுமையாக ஒத்துக்கொள்ளக்கூடியவர்.
Just like Lord Jesus Christ, you are threatened with death punishment, you are crucified, still you are convinced his relationship with God.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து மரண தண்டனையை கொடுத்து அவரை பயமுறுத்தினாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க, இருந்தாலும் கடவுளுடனான உறவுல அவர் நம்பிக்கையோடு இருந்தார்.
Here is a devotee, example of devotee.
இது ஒரு பக்தருக்கான உதாரணம்.
Devotee means he is firmly convinced about his relationship with God.
ஒரு பக்தன் அப்படின்னா அவன் பகவானுடனான அந்த உறவுல முழு நம்பிக்கையோடு இருக்கான்.
And what is that relationship? That relationship is on the basis of love. The devotee loves God and God loves devotee. This is the only relationship. That's all.
அந்த உறவுன்றது என்ன? அந்த உறவு பிரேமை அடிப்படையிலானது. பக்தன் பகவான் மீது அன்பு காட்டுறான், பகவான் பக்தன் மீது அன்பு காட்டுறார். அது மட்டும்தான் உறவு, அவ்வளவுதான்.
God is after devotee and devotee after God. This is relation.
பகவான் பக்தனுக்காகவும் பக்தன் பகவானுக்காகவும் இதுதான் உறவு.
So one has to establish this relationship. Just like Arjuna is in relationship with Krishna as a friend. Similarly, you can be in relationship with God as a lover.
அதனால ஒருவர் பகவானோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளணும். உதாரணத்துக்கு அர்ஜுனன் கிருஷ்ணரோட நண்பன்ற உறவில் இருக்கான். அதே மாதிரி நீங்களும் கடவுளோடு ஒரு காதலனா உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
He can be in relationship with God as master and servant.
பகவானோடு எஜமானர் சேவகன்ற உறவில் நீங்க இருக்க முடியும்.
You can be in relationship with God as father and son.
தந்தையும் மகனும் போன்ற உறவில் நீங்க பகவானோட இருக்க முடியும்.
There are so many relationships as we have got relationships within this material world.
இந்த பௌதிக உலகத்துக்குள்ள எப்படி பல்வேறு விதமான உறவுகள் இருக்கோ அது மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு.
This is only for what is reflection of that prime relationship with God.
இங்க இருக்கக்கூடிய இந்த உறவுகள் எல்லாம் நம்ம பகவானோட வைத்திருக்க வேண்டிய உறவுகளுடைய பிரதிபிம்பம்
தான்.
ஆனால் நம்ம மறந்துட்டோம்.
This Krishna consciousness movement is to revive that consciousness. It is nothing new.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது அந்த உணர்வை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக தான் இருக்கு. இதுல எதுவும் புதுசு எதுவும் கிடையாது.
It is just to bring an insane man to the normal condition of life.
இது வெறுமனே ஒரு பைத்தியம் பிடிச்சவனை வாழ்க்கையின் ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான்.
To forget God means that is abnormal condition, and to have relationship with God is normal condition.
கடவுளை மறந்து இருக்கிறது அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான சூழ்நிலையில இருக்கான். கடவுளுடனான உறவை ஏற்படுத்திக் கொள்றான்னா அது அவனுடைய சாதாரண நிலை.
The Krishna consciousness means to be re-established in our normal condition of life.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையின் சாதாரண நிலைக்கு நம்மளை மீண்டும் கொண்டு வர்றது, அவ்வளவுதான். படிங்க.
Arjuna is recognized by the Lord in the devotee. Therefore, one follows the line of Arjuna and understanding the Gita will derive benefit from it. Otherwise, one will simply waste his valuable time in reading commentaries. Arjuna accepts Shri Krishna as a supreme personality of Godhead, and any commentary of the Gita following in the footsteps of Arjuna is real devotional service to the cause of this great sign. But the demons do not accept Lord Krishna as he is. The demons concoct something out of their imagination about Krishna's instructions. Here's a warning regarding such misleading paths. One should try to follow the disciplic succession from Arjuna and thus be benefited by this great science of the Srimad Bhagavad Gita.
Arjunan ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். அர்ஜுனனின் அடிச்சுவட்டை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இப்பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். ஆனால் அசுரர்களோ பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்பதில்லை. மாறாக அவர்கள் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைந்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்திலிருந்து வழிதவறி அழைத்துச் செல்கின்றனர். அத்தகைய தவறான பாதைகளை பற்றிய எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் சீடத்தொடரை பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் மாபெரும் விஞ்ஞானத்தால் பயனடையலாம்.
Yes, if we want to study Bhagavad Gita, then we follow the principle.
நம்ம பகவத்கீதையை கற்றுக்கொள்ளணும்னா அப்ப நம்ம கொள்கைகளை பின்பற்றணும்.
Just like we have explained this in the introduction, that when you take a bottle of medicine, there is some direction that two tablets twice in a day after meal.
உதாரணத்துக்கு இதை நம்ம அறிமுகத்துல விளக்கியிருக்கோம். நீங்க ஒரு பாட்டில மருந்து எடுத்தீங்க அப்படின்னா அங்க அதுக்கான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. ரெண்டு மாத்திரைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உணவுக்கு பிறகு சாப்பிடணும்.
So you have to follow the instruction. Then you get benefit.
அதனால அந்த வழிகாட்டுதல நீங்க பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
You cannot take any instruction about taking that medicine from a friend or from an expert educationist. No.
மருந்து சாப்பிடறதுக்கான வழிகாட்டுதல உங்களுடைய நண்பரிடத்திலிருந்தோ அல்லது ஒரு கல்வியாளர் இடத்திலிருந்தோ நீங்க பெற முடியாது.
You have to take direction only from the physician. He is the expert in that.
மருத்துவர் இடத்துல இருந்து தான் நீங்க வழிகாட்டுதல பெறணும். அவர் தான் அதுல தேர்ச்சி பெற்றவர்.
Similarly, here is the direction, the bottle of Bhagavad Gita.
அதே மாதிரி இங்க பகவத் கீதை என்ற இந்த பாட்டல்ல வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு.
Krishna says, it should be understood by the devotee. Or you have to understand Bhagavad Gita from a devotee.
Krishna சொல்றார், இது பக்தரால் புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்லது பகவத் கீதை பக்தர்களிடம் இருந்து புரிந்து கொள்ளப்படணும்.
This is the direction of this medicinal bottle.
அதுதான் இந்த மருந்து பாட்டிலோட வழிகாட்டுதல்.
How you can go otherwise? Then you will not get the benefit. That is it.
அப்படி நீங்க பின்பற்றலன்னா எப்படி நீங்க பலன் அடைய முடியும்? அதுதான் இங்க விளக்கப்பட்டிருக்கு. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது?
Now, here, Arjuna, Krishna said that long, long ago, I spoke this science, this transcendental knowledge, to the sun god.
Inda unnada jnanathai, inda vinyanathai, Surya Devanidathile, neenda kaalangalukku munbey naan pesirukken, appadinu Krishna solrar.
Now, generally, if I say, that the other day I was speaking this Bhagavad Gita in the sun planet.
Ipo poduva vera oru naal inda Bhagavad Gitaye Surya andathila na pesittirundhen na solran na.
You will immediately understand if Swamiji is in sun planet. You are speaking to the sun. Yes?
Odanadiya neenga enna purinjikuvinga? Swamiji paithiyam pidichavar. இவர் போய் சூரிய தேவன் பேசினாராம்.
That is natural.
அது இயற்கையானது.
Now Krishna says that I spoke to sun god.
இப்போ கிருஷ்ணா சொல்றார், நான் சூரிய தேவன் இடத்துல பேசினேன்னு.
So others will say, this Krishna is also another incense person. That is natural.
அதனால மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கிருஷ்ணரும் கூட பைத்தியம் பிடிச்சவர் தான். அது இயற்கையானது.
So, in order to clear this idea, Arjuna is asking, how it is that you spoke this science to sun god?
அதனால இந்த கருத்தை தெளிவுபடுத்துறதுக்காக அர்ஜுனன் நீங்க வினவறாம், எப்படி நீங்க சூரிய தேவன் இடத்துல இந்த விஞ்ஞானத்தை உபதேசிச்சீங்க?
Because I know that you took your birth just say about 70 or 80 years ago.
Yena neenga perandathu or 70 80 varshathukku munnadi dhaan enakku theriyum adu.
When Krishna was speaking this Bhagavad Gita, he was not less than 90 years old.
Krishna inda Bhagavad Gita upadesikkum bodhu 90 vayasukku koraiyama irundar.
He remained on this earth for 125 years.
அவர் இந்த பூமியில 125 வருஷம் இருந்தார்.
அர்ஜுன் வாஸ் ஹிஸ் கான்டெம்பரரி ஃப்ரெண்ட் அண்ட் கசின் பிரதர்.
அதனால அர்ஜுன சக நண்பனாகவும் உறவினனாகவும் இருந்தான்.
Therefore, he is surprised. Krishna, how you are saying that you spoke this science to sun god?
அதனால தான் அவன் ஆச்சரியப்படுறான், கிருஷ்ணா இந்த விஞ்ஞானத்தை சூரிய தேவன் இடத்துல பேசினீங்களே, அது எப்படி?
There is a question of millions and millions of years ago. Because if you take, accept this statement, that means Bhagavad Gita was spoken not less than 40 millions of years ago.
ஏன்னா இங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா குறைஞ்சது 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத் கீதை பேசப்பட்டிருக்கு.
Vivasthan Manabe Prabhu. Because the Sun God said to his son, Manu, and if you simply calculate the age of this present Manu, Vaivasrata Manu, it comes to 400 million of years or more than that.
Vivasvan Manave Praha Yana, from the Surya Devan, இது அவருடைய மகனான மனுவுக்கு உபதேசிச்சார். வெறுமனே இப்போ இருக்கக்கூடிய இந்த மனுவான வைவஸ்வத மனுவோட ஆயுட்காலத்தை நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷம் அல்லது அதுக்கு மேலே வருது.
So he surprised. So he's clearing the matter. How you spoke?
அதனால அவன் ஆச்சரியப்படுறான். அதை இங்கே அவன் தெளிவுபடுத்துறான். எப்படி நீங்க பேசுனீங்க? படிங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, அது உன்னால் முடியாது.
That Arjuna being constant company of Krishna, he was also present when Krishna said to Sun God, but he has forgotten.
Ama, vidyasa enna na, Arjuna no, thodarndu eppovum Krishna rodaye irukkakudiyavan. Avanum Krishna Surya Devan edathile upadesham kodukkum bodhu irundhan. Ana, avan adha maranditan.
But Krishna, being the supreme personality of Godhead, he has not forgotten.
Anal Krishna Paramapurusha Bhagavana irukkiradala avar adha marakkala.
It's like my child. I say, my dear child, 25 years ago he fell down and he was hurt in this way.
Udaranathukku enada kulandai enada arumai kulandai 25 varshathukku munnadi நீ கீழே விழுந்து இப்படி நீ உன்னை காயப்படுத்திட்ட.
Although the child has forgot, but the incident is fact.
அத அந்த குழந்தை மறந்துடுச்சு. ஆனா நடந்த சம்பவம் என்னவோ உண்மைதான்.
The father knows.
தந்தைக்கு தெரியுது அது.
Similarly, Krishna, the supreme father, he knows everything. And Arjun might have forgot.
அதே மாதிரி கிருஷ்ணர் உச்சமான தந்தை. அவர் எல்லாத்தையுமே அறிந்தவர். அர்ஜுனன் அதை மறந்திருக்கலாம்.
Because one has forgotten, one cannot give details. Just like we had many, many births before this form of body. But we have forgotten them.
ஒருத்தர் மறந்துறதால அவரால் அந்த விவரங்களை கொடுக்க முடியறதில்லை. உதாரணத்துக்கு பல பல பிறவிகள் நம்ம இந்த உடல் அடையறதுக்கு முன்னாடி அடைஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோமே.
That does not mean that it did not take place. We had to pass through millions and millions of births.
ஆன அதுக்காக அது உண்மை இல்லைன்றது அல்ல. நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகளை கடந்து தான் வந்திருக்கோம்.
The other day I was explaining. Jaraja alavala khani sabra lokhavinshati. Simply we had to live in the water. To pass through 900,000 species of life.
மற்றொரு நாள் விளக்கிட்டு இருந்தேன், ஜலஜா லவலக்ஷானி ஸ்தாவரா லக்ஷம்சதி. 900,000 வகையான உயிரினங்களை கடந்து வர்றதுக்கு நம்ம வெறுமனே தண்ணியில வாழ வேண்டியிருக்கு.
2 million species of life, plants and trees. In this way, we have passed through.
2,000,000 வகையான செடிகள் மரங்கள் வாழ்க்கையில நம்ம கடந்து வந்திருக்கோம்.
So we might have forgotten. But that does not mean it did not take place.
நாம அதெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அதெல்லாம் நடக்கலன்றது இல்ல. படிங்க.
The Brahma Samhita, the explanation of many, many incarnations of the Lord. It is stated that I worship the Supreme Personality of Godhead, Govinda, Krishna, who is the original person, absolute, infallible, without beginning. Although expanded into unlimited form, still the same original, the organ, and the person always appearing as a fresh youth. Such eternal, blissful, all-knowing forms of the Lord are usually understood by the best Vedic scholars but they are always manifest to pure unalloyed devotees.
Brahma Samhitayil பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவலை நாம் காணலாம். அங்கு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. எண்ணிலடங்காத ரூபங்களில் விரிவடைந்துள்ள போதிலும் அதே மூல நபராக பழமையானவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷ பகவானான கோவிந்தனை, கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் எப்போதும் சுலபமாக
அடையப்படுகின்றன. It is said that the Lord, although He is one without a second, nevertheless manifests Himself in innumerable forms. He is like Vajraya stone, which changes colors variously, yet still is one. All those multi-forms are understood.
ராமர், நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போது நிலை பெற்றுள்ள போதிலும் சுயமாகவும் அவதரிக்கும் மூல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை, பரமபுருஷ பகவானான கோவிந்தனை நான் வழிபடுகிறேன். தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றமளிப்பதாக வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. நிறத்தை பலவாறாக மாற்றிக்கொண்டாலும் தன்மை மாறாத வைடியூர கல்லை போன்றவர் கடவுள். இந்த எண்ணற்ற ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும்.
There is a valuable jewel stone. If you turn, you will find many colorful manifestation. Although that stone is one.
ஒரு மதிப்புமிக்க ஆபரண கல் இருக்கு. அந்த கல் ஒன்றா இருந்தாலும் அதை நீங்க வெவ்வேறு திசைகளில் திருப்பும் போது அது வெவ்வேறு நிறங்களில் தோற்றமளிக்கும்.
Similarly, although God is one, He can manifest Himself in many forms.
அதே மாதிரி கடவுள் ஒருவர் தான், ஆனால் அவர் பல ரூபங்களில் தோற்றமளிக்க முடியும்.
That is the prerogative of God.
அதுதான் கடவுளுடைய தனி சிறப்பு.
கோலோகைவ நிவசதி அகில ஆத்மபூத. He can expand Himself in millions and trillions of forms. Still He is one.
கோலோகைவ நிவசதி அகில ஆத்மபூத. அவர் எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபங்களால் விரிவடைய முடியும். இருந்தாலும் அவர் ஒருவரே.
The same example, that Vaidujya stone, jewel, although one, but you will find him, you will find it in many colors at the same time. So this example is very nice.
அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வைடூரிய கல் இருக்கு, இது ஒரு ஆபரணம். அது ஒரு கல் தான், ஆனால் அதில் ஒரே சமயத்தில் பல நிறங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த உதாரணம் ரொம்ப நல்ல உதாரணம்.
படிங்க. Arjuna is one of these devotees, and in this verse it is understood that when Lord Krishna spoke the Bhagavad Gita to the sun god Vivisvan, Arjuna in a different capacity was also present there some millions of years before. But the difference between the Lord and Arjuna is that the Lord remembered the incident, whereas Arjuna could not remember. That is the difference between the part and parcel living entity and the supreme personality of God.
இந்த எண்ணற்ற ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும். வேதங்களை படிப்பதனால் அல்ல. அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்தர் நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர். அர்ஜுனனும் அத்தகு பக்தர்களில் ஒருவன். பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதையை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனே இருந்துள்ளான் என்பது இச்ஸ்லோகத்திலிருந்து தெரிகின்றது. ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகவானால் அந்நிகழ்ச்சியை நினைவு கூற முடிந்தது, ஆனால் அர்ஜுனனால் அதன் நினைவு கூற முடியவில்லை. இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிக்கும் உள்ள வேறுபாடாகும்.
Yes, here is, nowadays there are many gods, especially anyone comes from India in the name of so many saintly persons and they claim that they are gods.
இன்றைய காலகட்டத்தில் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவிலிருந்து நிறைய சாதுக்கள் வராங்க, அவங்க தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க.
Everyone says I am God. Or somebody says that everyone is God.
எல்லாருமே நான் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது வந்து எல்லாரும் கடவுள்ன்றாங்க.
But here is the difference between God and ordinary living entity.
ஆனால் கடவுளுக்கும் சாதாரண உயிர்வாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு.
What is that? God does not forget and we forget.
என்ன அது? கடவுள் மறப்பதில்லை, நம்ம மறந்துடுறோம்.
If I ask you just exactly at this time what you were doing last evening.
நேத்து மாலை சரியா இதே நேரத்தில் நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா,
you have to remember, you have forgot. And what to speak of one week ago or one year ago, that is our nature, forgetfulness.
அத நீங்க நினைவுபடுத்த வேண்டியிருக்கு, நீங்க மறந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு முன்னாடியோ நடந்ததை பத்தி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் நம்முடைய இயற்கை, மறதியில் இருக்கும்.
சோ here Arjun and Krishna, although they are on the level of friendship, one is God and another is ordinary living.
அதனால எங்க நட்பு அப்படின்ற உறவுல ஒருத்தர் பகவானும் இன்னொருத்தர் சாதாரண உயிர்வாளியுமா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இங்க இருக்காங்க.
God does not forget, living entity forgets.
கடவுள் மறப்பதில்லை, உயிர்வாளிகள் மறந்து போறாங்க.
That is the distinction. How you can say that you are God?
அதுதான் வித்தியாசம். எப்படி நீங்க கடவுள்னு சொல்ல முடியும்?
You are so forgetful that you cannot say what you are doing a few hours before and you are claiming that you are God.
சில மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை கூட மறந்துட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அளவுக்கு மறதியோட இருக்கீங்க, ஆனா நீங்க கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா?
They have made God as very cheap thing. Everyone is claiming I am God. They do not know what is God.
அவங்க கடவுள்னா ரொம்ப மலிவான விஷயமாக்கிட்டாங்க. அவங்க கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு
தெரியல. Now here try to understand what is the difference between God and dog. Dog forgets.
இப்ப இங்க கடவுளுக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நாய் மறந்து போகுது.
A dog comes to your place to eat something. You give it a slap. He goes away. Again comes. He forgets the slapping. You see, that is the dog's nature.
ஒரு நாய் உங்க இடத்துக்கு வருது ஏதாவது சாப்பிடணும்னு, நீங்க ஒரு அடி கொடுக்குறீங்க, அது ஓடி போகுது, மறுபடியும் வருது, நீங்க அடிச்சதை மறந்து போகுது. பாருங்க, இதுதான் அந்த நாயோட இயற்கை.
God's nature is different.
ஆனா கடவுளோட இயற்கை வேறுபட்டது.
So if we increase our memory, then we approach godly nature.
அதனால நம்முடைய நினைவு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த கடவுளோட இயற்கை ஒத்து வரோம்.
We are decreasing our memory.
இந்த காலத்துல நம்முடைய நினைவு சக்தி குறைஞ்சிட்டு போயிட்டு
இருக்கு. When this Bhagavad Gita was written by Vyasadeva, before that people were so sharp in their memory that there was no need of publication of books.
முற்காலங்களில் வியாசதேவரால் இந்த பகவத்கீதையெல்லாம் எழுதப்படுறதுக்கு முன்னாடி மக்கள் அவங்களுடைய நினைவு சக்தியில் எந்த அளவுக்கு கூர்மையாக இருந்தாங்க அப்படின்னா புத்தகங்கள் அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது.
As soon as one hears from the spiritual master of any Vedic instruction, they remember for life.
ஆன்மீக குருவிடமிருந்து வேத இலக்கியங்களிலிருந்து எந்த ஒரு ஆன்மீக உபதேசங்களை கேட்டாலும் கேட்ட மாத்திரத்தில் வாழ்க்கை முழுக்க நினைவு வச்சுக்கோங்க.
Now gradually that memory is decreasing.
இப்போ படிப்படியா அந்த ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே போகுது.
That means we are not advancing.
அப்படின்னா நம்ம முன்னேற்றம் அடையல.
We are decreasing in our duration of life. We are decreasing in our memory. We are decreasing in our prosperity.
நம்முடைய ஆயுட்காலத்தில் நம்ம குறைஞ்சு போயிட்டு இருக்கோம், நம்முடைய ஞாபக சக்தியில குறைஞ்சு போயிட்டு இருக்கோம், நம்முடைய வளத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டு இருக்கோம்.
There are eight kinds of decreasing process in this age.
இந்த யுகத்துல இந்த மாதிரி எட்டு வகையான விஷயங்கள் குறைஞ்சு போயிட்டே இருக்கு.
Out of that, this memory will be decreased more and more, and the duration of life also will be decreased.
அவைகளில் இந்த ஞாபக சக்தி மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆயுட்காலமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
Now you can take history of the past years. Your forefathers were living 80 years, 90 years, 100 years. Now generally they live 60 years, 70 years.
நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள்லாம் முற்காலங்களில் 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ பொதுவாக 60 வயசு, 70 வயசு தான் வாழ்றாங்க.
And gradually it will decrease so much that these are all statements of Srimad Bhagavatam.
படிப்படியாக அது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
That if a man lives for 20 to 30 years, he will be considered a grand old man.
ஒரு நபர் 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் வாழ்றார் அப்படின்னா அவர் மிக வயசானவராக கருதப்படுவார்.
That time also will come very soon.
மிக விரைவில் அந்த காலமும் வரவிருக்கு.
So you are not improved, actually.
அதனால உண்மையில நம்ம முன்னேற்றம் அடையல.
We are not improving, we are decreasing. In every respect, and we are proud of advancement of civilization.
நம்ம முன்னேற்றம் அடையறதுக்கு பதிலாக தாழ்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு கொண்டுட்டு இருக்கோம். படிங்க. எதிரிகளை தவிக்க செய்யும் பலமுள்ள வீரன் என்று இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை.
Yes, we are addressed as doctor, PhD, DSC, but if you ask him at PhD, DSC, my dear sir, what you are, where from you have come, where you are going next, he cannot answer.
ஆமா, இங்கே நம்மளை மருத்துவர், பிஹெச்டி, டிஎஸ்சி இப்படின்லாம் அழைக்கிறாங்க. ஆனால் அந்த பிஹெச்டி டிஎஸ்சி கிட்ட, ஐயா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, அடுத்தது எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ அவரால் பதில் சொல்ல முடியாது.
Similarly, Arjun is addressed here as the most powerful, but he cannot remember.
அதே மாதிரி அர்ஜுனனை இங்கே மிகவும் சக்தி வாய்ந்தவன் அழைக்கப்படுது, ஆனால் அவனால் நினைவு கொள்ள முடியல. எனவே ஒரு ஜீவாத்மா பௌதிக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக திகழ்ந்தாலும் பரம புருஷருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது.
Yes, they cannot be. Nobody can be equal with God. God's another name is Asamardha, Sanskrit language. Asama means nobody is equal with God. And Urdha, nobody is greater than.
ஆமா, அவர்களால முடியாது. யாருமே கடவுளுக்கு இணையாக இருக்க முடியாது. கடவுளோட இன்னொரு பெயர் அசம உருதவா, இது சமஸ்கிருத பெயர். அசமா அப்படின்னா யாருமே கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல, உருதவா அப்படின்னா யாருமே கடவுளை விட உயர்ந்தவர்கள் அல்ல.
That means everybody is lower than you. One may be very great in the estimation of our knowledge, but nobody can be equal with God. God is great.
அப்படின்னா எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஒருத்தர் நம்முடைய மதிப்பீட்டின்படி மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனா யாருமே கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல, கடவுள் மிக உயர்ந்தவர்.
That is the real version. God is great.
அதுதான் உண்மையான கருத்து, கடவுள் மிக உயர்ந்தவர்.
Nobody can be greater than he is not God.
யாருமே அவரை விட உயர்ந்தவர் அல்ல, அப்படி இருந்தா அவர் கடவுள் அல்ல.
If somebody becomes greater than God, then what kind of God he is? God is there.
கடவுளை விட ஒருத்தர் சிறந்தவரா உயர்ந்தவரா இருக்கார் அப்படின்னா, அப்ப இந்த கடவுள் என்ன மாதிரியான கடவுள்? கடவுள் தான் உயர்ந்தவர். படிங்க. பகவானின் நிரந்தர தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மாவே, இருப்பினும் அவன் என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது.
You may be very much elevated. You may be liberated completely. Still, you cannot be equal with God. God is always great.
நீங்கள் ஒருவேளை மிகவும் உயர்ந்த நிலை அடைந்தவரா இருக்கலாம், முழுக்க விடுதலை அடைந்தவரா இருக்கலாம் கூட, இருந்தாலும் நீங்க கடவுளுக்கு சமமானவரா இருக்க முடியாது. கடவுள் தான் எப்பவுமே மிக உயர்ந்தவர். பிரம்ம சம்ஹிதையில் பகவான் வீழ்ச்சி அடையாதவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது பௌதிகத்துடன் தொடர்பு கொண்டாலும்,
தி மாயாவாதி ஃபிலோசபர் சேஸ் தட் ஐ அம் காட் பட் ஐ ஹவ் ஃபர்கட்டன் மை செல்ஃப் தட் ஐ அம் காட். ஹவ் காட் கேன் ஃபர்கெட்?
இந்த மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கடவுள், ஆனா இப்ப நான் கடவுள்ன்றத மறந்துட்டேன். எப்படி ஒரு கடவுள் மறக்க முடியும்?
ஹியர் இட் இஸ் தி எவிடன்ஸ் ஹவ் காட் கேன் ஃபர்கெட். If you forget, then you are not God immediately.
எப்படி கடவுள் மறக்க முடியும்? அதுக்கு இங்க பிரமாணம் இருக்கு. நீங்க மறந்தீங்க அப்படின்னா அப்ப உடனடியா நீங்க கடவுள் இல்லை.
There is no other argument. God cannot forget. God remembers. Always. Ochuta. Ochuta means infallible.
வேற வாதமே கிடையாது. கடவுளால் மறக்க முடியாது. கடவுள்னா எப்பவுமே நினைவு வச்சிருக்கிறார். அச்சுதா, அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர்.
God cannot be entrapped by Maya.
கடவுள்ன்றவர் மாயின் வலையில விழ முடியாது.
The Mayavadi philosopher says that I am God. Now I am under illusion of Maya. I have forgotten myself that I am God. And by meditation I shall become God. This is all nonsense.
மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கடவுள், இப்ப மாயின் பிடியில் இருக்கிறதுனால நான் அதை மறந்துட்டேன், தியானம் பண்றதுனால நான் கடவுள் ஆயிடுவேன், இதெல்லாம் அபத்தம்.
Nobody, God cannot forget himself. Then he is not God. Immediately, God cannot forget.
கடவுள் மறக்க முடியாது. அப்படின்னா உடனடியா அவர் கடவுள் இல்லை. கடவுள் எப்படி மறக்க முடியும்? அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது. பகவானின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவரது இயற்கையை மறக்கிறான். ஆனால் தெய்வீக கருணையின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தியற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூளைகளினால் புரிந்து கொள்ள முடியாது.
There are six opulences, transcendental qualification of God. One is that is full of knowledge.
ஆறு வகையான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அது கடவுளுடைய உன்னதமான குணாதிசயங்கள். அதுல ஒன்னு பகவான் முழுமையான அறிவு நிரம்பியவர்.
So if God is in full of knowledge, how he can be in forgetfulness? That is impossible.
ஆனால கடவுள் முழு அறிவு நிரம்பியவர் அப்படின்னா எப்படி அவர் மறதியில் இருக்க முடியும்? அது சாத்தியம் அல்ல. கிருஷ்ணர் அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்கள் பகவானுக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை ஞாபகம் கொள்ள முடியவில்லை. தனது உடல் மாற்றத்தின் காரணத்தால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்கின்றான் என்பதையும் பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம்.
Yes, another thing to be noted here, that why we forget, we living entities, why we forget.
இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் நம்ம மறந்து போறோம்? நம்ம உயிர் வாழிகள், ஏன் நம்ம மறந்து போறோம்?
It is a fact that from my past life I have transmigrated to this body. Now I cannot say in my past life what was my body.
கடந்த பிறவியிலிருந்து தான் நான் இந்த உடலுக்கு மாற்றம் பெற்றிருக்கேன் அப்படின்றது உண்மைன்னா, இப்போ கடந்த பிறவியில எனக்கு என்ன உடல் இருந்ததுன்றத என்னால சொல்ல முடியலையே.
This is my nature. Because I changed my body.
அதுதான் என்னுடைய இயற்கை. ஏன்னா நான் என்னுடைய உடலை மாத்திட்டு இருக்கேன்.
Just like you can remember some years, say 20 years, 25 years, or suppose I am now 73 years old, I can remember some accident when I was only 3 years old. That because it is in this life. But I cannot remember what I was in my past life.
உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடந்ததை நம்ம நினைவு வச்சுக்கலாம். அல்லது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ 70 வயசானவன், எனக்கு என்னோட 3 வயசில் நடந்த ஒரு விபத்து நினைவு இருக்கு. ஏன்னா அது இந்த வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் கடந்த வாழ்க்கையை பற்றி என்னால் நினைவு வச்சுக்க முடியல.
That means if you change your body, then you forget. But Krishna remembers, that means Krishna does not change his body.
அப்படின்னா எப்போ நம்ம உடலை மாற்றிக்கொள்கிறோமோ அப்போ நம்ம மறந்து போகிறோம். அப்போ கிருஷ்ணர் மறக்காமல் இருக்கார் அப்படின்னா அவர் உடலை மாற்றிக்கொள்றது இல்லை. இது மற்றொரு வாதம்.
Krishna remembers means he, and it is said, he'll find in the Bhagavad Gita, he says, Tadatmanam Sijamaham. I appear as I am. Atmamaya. By my own internal energy.
கிருஷ்ணர் ஞாபகம் வச்சிருக்கார் அப்படின்னா அது நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். அவர் சொல்றார், ததாத்மானம் சுஜாமகம், நான் தோன்றுகிறேன். ஆத்ம மாயா, என்னுடைய சொந்த உள்சக்தியின் மூலமா நான் தோன்றுகிறேன்றார்.
Just like I appear, or any living entity appear in this material world, that is not under my control. As soon as I give up this body, I am fully under the control of nature.
உதாரணத்துக்கு நான் இங்க தோன்றி இருக்கேன், அல்லது எந்த ஒரு உயிர் வாழினாலும் இந்த பௌதிக உலகத்துல தோன்றாங்க அப்படின்னா அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய தோற்றம், நான் இந்த உடலை விட்ட உடனே நான் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறேன்.
The nature will offer me a particular type of body according to my work.
என்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு இயற்கை எனக்கு பொருத்தமான ஒரு உடலை கொடுக்கும்.
That is the way. Prakriti kriyamanani gunai karmani sarva.
அதுதான் வழிமுறை. Prakriti kriyamanani gunai karmani sarvashah.
Just like you have got this body, American body, I have got this Indian body, and the dog has got dog body. These are all manufactured by the law of nature.
உங்களுக்கு இந்த அமெரிக்க உடல் கிடைச்சிருக்கு, எனக்கு இந்திய உடல் கிடைச்சிருக்கு, ஒரு நாய் நாயோட உடல் அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே இயற்கையினுடைய சட்டத்தால உருவாக்கப்பட்டது.
According to my mind, according to my activities, the body is developed.
என்னுடைய செயல்கள், என்னுடைய மனது கேற்றவாறு இந்த உடல் தோற்றம் பெற்றிருக்கு.
But Krishna's body is not like that. He appears. There is no distinction between his body and himself. The same thing. They are non-devotees. They cannot understand.
ஆனால் கிருஷ்ணரோட உடல் அப்படிப்பட்டதல்ல. அவருடைய உடலுக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்னேதான். அபக்தர்களால இதை புரிஞ்சு கொள்ள முடியாது.
They cannot understand that there is no difference between Krishna and his body.
கிருஷ்ணருக்கும் அவருடைய உடலுக்கும் வேறுபாடு கிடையாதுன்றத அவர்களால புரிந்து கொள்ள முடியாது.
We are different. I am soul, but I am different from this body.
நம்ம வேறுபட்டிருக்கோம். நான் ஆத்மா, ஆனா இந்த உடல்ல இருந்து நான் வேறுபட்டவன்.
These things will be explained in this chapter of transcendental knowledge.
இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உன்னத அறிவு அத்தியாயத்தில் விளக்கப்படவிருக்கு. பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம். அவர் அத்வைதா.
சச்சிதானந்தவாதி. சாத் மீன்ஸ் சிதான, சித் மீன்ஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ், சச்சித் ஆனந்த, ஆனந்த மீன்ஸ் பிளிஸ்ஃபுல். That is his body. Our body is just the opposite. It is not sat, it is not eternal, it is temporary.
Sachidananda udal. Sat appadina nirandaramana, chit appadina arivu nirambiya, sachidananda ananda appadina anandamayamana. Adhu dhaan avarude udal. Nammude udal adukku neer maaranadhu. Idhu sat alla, idhu nithyamanadhu alla, idhu tharkaligamanadhu.
And it is not full of knowledge. We are full of ignorance. We do not know what is there beyond this wall.
மேலும் இது அறிவு நிரம்பியதல்ல, நம்ம அறியாமை நிரம்பியவர்களா இருக்கோம்.
Therefore it is full of ignorance. We are proud of our eyes. If the electricity is immediately gone, we cannot see.
இந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல, அதனால தான் நம்ம அறியாமையில் இருக்கோம். நம்ம கண்களால் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் மின்சாரம் இல்லை அப்படின்னா உடனடியாக நம்முடைய பார்வை இல்லை, நம்மால் பார்க்க முடியறதில்லை.
So we see you yet under some condition offered by the material nature.
நம்மால இங்கே இந்த ஜட இயற்கை கொடுத்துருக்கூடிய அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பார்க்க முடியுது.
So we are not fully aware of everything. Neither our body is eternal.
அதனால நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்களாகவும் இல்லை, ரெண்டாவது நம்முடைய உடல் நித்தியமானதும் அல்ல, நம்முடைய உடல் ஆனந்தமயமானதும் அல்ல.
This body is the source of so many diseases. The body is subjected to birth, death.
இந்த உடல் பல வியாதிகளுக்கு மூலமா இருந்துட்டு இருக்கு. இந்த உடல் பிறப்பு இறப்பு என்ற விஷயத்துக்கு உட்பட்டதா இருக்கு.
The body is forgetful. The body is suffering old age.
இந்த உடல் மறதியை கொண்டது. இந்த உடல் வயோதிகத்தினால துன்பப்படக்கூடியதா இருக்கு.
So, this is not blissful body. But Krishna's body is just opposite.
அதனால இது ஆனந்தமயமான உடல் அல்ல. ஆனா கிருஷ்ணருடைய உடல் இதுக்கு நேர் மாறானது.
His body is blissful, full of knowledge and eternal.
அவருடைய உடல் ஆனந்தமயமானது, அறிவு நிரம்பியது, நித்தியமானது.
So how can you compare with Krishna? It is not possible.
அதனால எப்படி நீங்க கிருஷ்ணரோட ஒப்பிட முடியும்? அது சாத்தியம் இல்லை.
Which
means there is no distinction between his body and himself. Everything is spirit, whereas the conditioned soul is different from his material body. And because the Lord is identical in his body and self, his position is always different from the ordinary living entity, even when he descends to the material platform. The demons cannot adjust themselves to this transcendental nature of the Lord, as the Lord explains in the following verse.
அவர் அத்வைதா, அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலிலிருந்து வேறுபட்டவன். பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடில்லை என்பதால் அவர் பௌதிக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாழியிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும். இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானே இதனை பின்வரும் ஸ்லோகத்தில் விளக்குகிறார்.
Therefore, if we try to understand God by your limited knowledge, it will be a failure.
அதனால தான் கடவுளை நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவினால புரிந்து கொள்ள முயற்சிச்சோம்னா அது தோல்வியாகும்.
We have to understand God from God. Then that will be perfect knowledge.
கடவுளை கடவுளிடமிருந்துதான் நம்ம கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். அதுதான் பக்குவமான அறிவு.
So this Bhagavad Gita is the science of God, where God is speaking about himself.
அதனால இந்த பகவத் கீதையானது கடவுளை பற்றின விஞ்ஞானம். இங்க கடவுள் அவரை பற்றியே பேசுறார்.
And it is accepted by all great scholars, philosophers, and science, religionists, everyone.
மேலும் இது எல்லா மிகப்பெரிய அறிஞர்களாலும் தத்துவவாதிகளாலும் மதவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
Although I am unborn and my transcendental body never deteriorates, and although I am the Lord of all sentient beings, I still appear in every millennium in my original transcendental form.
நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும்
தோன்றுகின்றேன். Somebody is asked what he did exactly at the same time one day earlier, it would be very difficult for him to answer immediately. He would have to dredge his memory to recall what he was doing. And yet men often dare to claim to be God or Krishna. One should not be misled by such a meaningless claim. Then again, the Lord explains his prakriti, or his form. Prakriti means nature, as well as parupa, or one's own form. The Lord says that he appears in his own body. He does not change his body as the common living entity does from one to another. The conditioned soul may have one kind of body in the present birth, but he has a different one in the next birth.
பொருளுரை. பகவான் தனது பிறப்பின் விசேஷ தன்மையை பற்றி இங்கே கூறியுள்ளார். சாதாரண மனிதனைப் போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நினைவில் வைத்துள்ளார். சாதாரண மனிதனால் சில மணி நேரத்திற்கு முன்பு தான் என்ன செய்தேன் என்பதை கூட நினைவு கொள்ள முடியாது. யாரிடமாவது நேற்று இதே நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு மிக கடினம். தனது நினைவை குறைந்த யோசித்த பின்னரே முந்தைய நாளின் இதே நேரத்தில் தான் செய்த காரியத்தை அவரால் கூற இயலும். நிலைமை இவ்வாறு உள்ள சிலர் தம்மையே கடவுள் என்றும் கிருஷ்ணர் என்றும் தைரியமாக கூறிக்கொள்கின்றனர். இதுபோன்ற அர்த்தமற்ற பேச்சுக்களை நம்பி ஏமாறக்கூடாது. மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருதியை ரூபத்தை பற்றியும் கூறுகிறார். பிரகிருதி என்றால் இயற்கை என்றும் ஸ்வரூபம் ஸ்வயரூபம் என்றும் பொருள்படும். தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் கூறுகிறார். சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதைப் போல் பகவான் தனது உடலை மாற்றுவதில்லை. கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒரு விதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது.
In the material world, the living entity transmigrates in this way. The Lord, however, does not do so. Whenever he appears, he does so in the same original body, by his internal potency. In other words, Krishna appears in this material world in his original eternal form, with two hands and holding a flute.
Yes.
இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடல் ஏதும் கிடையாது. அவன் உடல் விட்டு உடல் மாறியே ஆக வேண்டும். ஆனால் இறைவனுக்கோ அவ்வாறல்ல. எப்போது அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுய உடலிலேயே தோன்றுகிறார். வேறு விதமாக சொன்னால், ஸ்ரீகிருஷ்ணர் இப்பூவுலகில் தோன்றும்போது தனது சுயமான நித்திய உருவில் இரு கைகளுடன் புல்லாங்குழலை ஏந்தியவாறு தோன்றுகின்றார்.
In your Bible also it is said that man is made after God, not that God is made after man.
ஆமா, உங்களுடைய பைபிளில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதன் கடவுளைப் போல் உருவாக்கப்பட்டுள்ளான். அதை விட்டுட்டு கடவுள் மனிதனை உருவாயிருக்கார் அப்படி அல்ல.
தி ஏதீஸ்ட் கிளாஸ் தே சே தட் யூ ஹேவ் கிரியேட்டட் எ காட் அகார்டிங் டு யுவர் ஓன் ஃபீச்சர் பட் நோ ஸ்கிரிப்டர் சேஸ் லைக் தட்.
நாஸ்திகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடவுளை உங்களுடைய தன்மை கேட்ட மாதிரி உருவாக்கிட்டீங்க அப்படின்னு. ஆனால் எந்த சாஸ்திரங்களும் அப்படி சொல்லப்படலை.
God has eternal two hands, two legs. Though man, God is so kind that man is also made according to his form. That is a special facility given to man.
கடவுளுக்கு நித்தியமாகவே இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இருக்கு. அதனால கடவுள் ரொம்ப கருணை உள்ளவரான்றதால மனிதனுக்கும் அவருடைய ரூபத்தை ஒத்த மாதிரியே கொடுத்துருக்கார். அது இந்த மனிதனுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு விசேஷமான வாய்ப்பு.
Not that somebody imagines God because man has two hands, therefore God has two hands. No, that is not a fact. Here it is explained nicely. Wrong.
மனிதனுக்கு ரெண்டு கைகள் இருக்கிறதுனால கடவுளுக்கும் ரெண்டு கைகள் இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணதல்ல. அது உண்மை இல்லை. அது இங்க நல்லா விளக்கப்பட்டிருக்கு.
Although he appears in the same transcendental body, it still appears that he has taken his birth like an ordinary living entity, although in fact he is the Lord of the universe. Despite the fact that Lord Krishna has grown up from childhood to boyhood and from boyhood to youth, astonishingly enough, he never ages beyond youthhood. On the battlefield of Kurukshetra, when he was present, he had many grandchildren at home. Or in other words, he had sufficiently aged by material calculation. Still, he looked just like a young man, 20 or 25 years old.
பௌதிக உலகினால் களங்கமடையாத தனது நித்தியமான உண்மை உருவில் அவர் தோன்றுகிறார். தனது திவ்யமான உருவில் தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதைப் போலவே அவரும் பிறப்பதாக தோன்றுகின்றது. பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதிக உடலை போன்று அழிவுறுவது இல்லை என்ற போதிலும் அவர் குழந்தை பருவத்திலிருந்து பால்ய பருவத்திற்கும் பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததைப் போல தோன்றுகின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், அவர் இளமையை கடந்து செல்வதில்லை. குருச்சேத்திர போரின் போது வீட்டில் அவருக்கு பல பேர குழந்தைகள் இருந்தனர். வேறு விதமாக சொன்னால், உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் 20-25 வயது இளைஞனாகவே அவர் எப்போதும் தோன்றினார்.
We have never seen a picture of Krishna in old age because he never grows old like us. Although he is the oldest person in the whole creation, past, present and future. Neither his body nor his intelligence ever deteriorates or changes. Therefore, it is clear herein that, in spite of his being in the material world, he is the same unborn, eternal form of bliss and knowledge, changeless in his transcendental body and intelligence. Factually, his appearance and disappearance are like the sun rising, moving before us, and then disappearing from our eyesight. When the sun is out of sight, we think that the sun is set. And when the sun is before our eyes, we think that the sun is on the horizon. Absolutely, the sun is always there. But owing to our defective, insufficient eyesight, we must calculate the appearance and disappearance of the sun in the sky. And because his appearance and disappearance are completely different from that of any ordinary common living entity, it is evident that he is eternal in blissful knowledge by his internal potency, and he is not contaminated by material nature.
Krishnarai, வயதான நபராக நாம் எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் அவர் படைப்பின் கடந்த நிகழ் எதிர்காலங்களில் பழம்பெரும் நபராக இருந்தாலும் நம்மை போன்று ஒருபோதும் முதுமையடைவதில்லை. அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சி உறுவதோ மாற்றமடைவதோ இல்லை. எனவே பௌதிக உலகில் இருந்தாலும் அவர் பெறப்பெற்றவர், அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர், தனது திவ்யமான உடலிலும் அறிவிலும் மாற்றமில்லாதவர் என்பது தெளிவாகும். உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம்முன் சில மணி நேரம் காட்சியளித்து பிறகு நம் பார்வையிலிருந்து மறைகின்றதே அதுபோன்றதே. சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் சூரியன் எப்போதும் தனது நிலையில் ஸ்திரமாக உள்ளது. நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களாலேயே வானில் சூரியன் தோற்றத்தையும் மறைவையும் நாம் கணக்கிடுகிறோம். பகவான் கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. எனவே பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவியால் சச்சிதானந்த வடிவில் வீற்றுள்ளார் என்பதும் ஜட இயற்கையால் என்றுமே கலங்கமடையாதவர் என்பதும் நிரூபணமாகின்றது.
The Vedas confirm that the Supreme Personality of Godhead is unborn, and yet he has appeared, and yet he still appears to be taking his birth in multi-manifestations. The Vedic supplementary literature also confirms that even though the Lord appears to be taking his birth, he is still without change of body. In the Bhagavatam, he appears before his mother as Narayana, with four hands and the decorations of the six kinds of full opulences. His appearance in his original eternal form is his causeless mercy, according to the Visvakosa dictionary. The Lord is conscious of all his previous appearances and disappearances, but a common living entity forgets everything about his past body as soon as he gets another. He shows that he is the Lord of all living entities by performing wonderful and superhuman activities while on this earthly planet. The Lord is always the same, absolute truth, and is without differentiation between his form and self, or between his quality and body. A question may now be raised as to why the Lord appears and disappears in this world at all. This is explained in the next verse.
Paramapurusha Bhagavan, பிறப்பற்றவராக உள்ளபோதிலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவர் பிறப்பதை போன்று தோன்றுகிறார் என்பதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் பிறப்பது போல தோற்றமளித்தாலும் அவரது உடல் மாற்றமில்லாதது என்பதை வேத வழிவந்த நூல்களும் உறுதி செய்கின்றன. கிருஷ்ணர் நான்கு கரங்களை கொண்ட நாராயணரின் உருவில் ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பொருந்தியபடி தனது தாயின் முன்பு தோன்றியதாக பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. தனது நித்திய மூல ரூபத்தில் அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற கருணையேயாகும். இதன் மூலம் உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளின் மீது உள்ளது உள்ளபடி எவ்வித மன கற்பனையுமின்றி தியானிக்க முடியும். மாயா அல்லது ஆத்மா மாயா எனும் வார்த்தை விஸ்வகோஷ அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கருணையை குறிக்கின்றது. பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்பவராக உள்ளார். ஆனால் சாதாரண ஜீவாத்மாவோ வேறு உடலை அடைந்தவுடன் தனது முந்தைய உடலை பற்றிய அனைத்தையும் மறந்துவிடுகிறான். கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவனாவார். ஏனெனில் அவர் இப்பூவுலகில் இருந்தபோது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்கள் பலவற்றை செய்தார். எனவே எனக்கும் தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது தனது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத பூரண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறார் என்பது தெளிவு. இப்போது அவர் இவ்வுலகில் தோன்றி மறைவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழலாம். இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. சரி, நிறுத்துங்க, நம்ம அடுத்த முறை விவாதிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
வெரி நைஸ்,
மிக நல்லது. இப்ப நம்ம பேசின விஷயம் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிருஷ்ணர் 16 வயது மட்டுமே ஆனவர்னு நான் நினைச்சேன். ஆமா, ஆனா இங்க பகவத்கீதையில அவர் 20 அல்லது 25 வயதானவர்னு சொல்லியிருக்கேன்.
Just like you see the sun, he said 12 o'clock. A sun is older, but sun is the same thing. It is your calculation.
ஆமா, உதாரணத்துக்கு நீங்க சூரியனை பாக்குறீங்க, நீங்க சொல்றீங்க 12 மணின்னு அல்லது அதிகமான நேரம். ஆனா சூரியனுக்கு அதுல எதுவும் வித்தியாசம் இல்லை, இது உங்களுடைய கணக்கு தான்.
Sun at 12 o'clock midday is not older than it was in the morning.
நற்பகல் 12 மணிக்கு இருக்கக்கூடிய சூரியனானது காலையில் இருந்த சூரியனை காட்டிலும் வயதானதுன்னு சொல்ல முடியாது.
But it is our calculation that sun is now say 6 hours older from his appearance. That is our calculation.
ஆனால் சூரியன் தோன்றினதிலிருந்து இப்ப 6 மணி நேரம் முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது நம்முடைய கணக்கு. கிருஷ்ணர் என்றும் 16 தான், ஆனாலும் நம்ம இப்படிதான் கணக்கு போடுறோம். பிரபுபாதம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எந்த சரீரத்தோடு இருந்தாரோ அதே சரீரத்தோடு ஆன்மீக வானத்தில் அவர் தோற்றம் அளிக்கிறாரா? ஆமா, அப்படி இல்லைன்னா எப்படி அவர் மீண்டும் எழுந்து வர முடியும்? சாதாரண உடலா இருந்தா மீண்டும் எழுந்து வர முடியாது. உறுதியா அவர் அவருடைய ஆன்மீக சரீரத்தில் தோன்றியிருக்கார்.
Jesus Christ told, if I remember, that Lord, excuse this person who are crucifying him, is it not?
இயேசு கிறிஸ்து சொன்னதா எனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது, பகவானே, என்னை சிலுவையில் அறைந்த இவர்களை நீங்கள் மன்னித்து அருள்வீராக அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டினார் இல்லையா?
That he knew that this rascal, they are killing me. But they are offending, certainly. So they do not know that I cannot be killed. But they are thinking that they are killing.
அவருக்கு தெரியும் இந்த அயோக்கியர்கள் என்ன கொல்றாங்க, அவர்கள் உறுதியா எனக்கு அபராதம் இழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியல, என்னை கொல்ல முடியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க என்ன கொல்றதா.
That was offensive, therefore he begged Lord to be excused, because God cannot excuse to the offenders the devotee.
ஆன அது அபராதமான செயல் என்றதால அவர் பகவான் இடத்துல அவர்களுக்கு மன்னிப்பு வேண்டி கேட்கிறார். ஏன்னா பக்தருக்கு அபராதம் அளிக்கிறவர்களை கடவுள் மன்னிக்கிறதல்ல.
He can excuse one who is offended to God, but if somebody is offended to the devotee, God never excuses.
கடவுளுக்கு ஒருத்தர் அபராதம் அளிக்கிறார்னா கடவுள் அவருக்கு மன்னித்து அருள்வார். ஆனா அதே அவருடைய பக்தருக்கு ஒருத்தர் அபராதம் அழைக்கிறார்னா கடவுள் அவரை மன்னிக்கிறதே இல்லை.
Therefore he prayed for that. That is the devotee's qualification.
அதனால தான் அவர் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார். இதுதான் ஒரு பக்தனுக்கான தகுதி.
He prays for everyone, even of his enemies.
அவர் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்தார், அவருடைய எதிரிகளுக்கு கூட.
And he could not be killed, that he knew. But those rascals, they thought they were killing Jesus Christ.
ஆனா அவர் கொல்ல முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா இந்த அயோக்கியர்கள் என்ன நினைச்சாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ கொன்னுட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க.
All right, if there is no question, chant Hare Krishna.
சரி, கேள்வி எதுவும் இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா பாடுங்க. ஹரே கிருஷ்ணா.